வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 19வது அத்தியாயம் லைஃப், வாழ்வு என்பதாகும். ஸ்ரீ அரபிந்தோவின் யோகத்தில் லைஃப் என்பதே முக்கியமானதாகும். அதனால்தான் அவர் தன் நூலுக்கு பிசிக்கல் டிவைன் என்றோ, மென்டல் டிவைன் என்றோ, ஸ்பிரிச்சுவல் டிவைன் என்றோ பெயரிடாமல் லைஃப் டிவைன் என்று பெயரிட்டார். முதலில் இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். மனதின் ஆழ்மன உறுதியால் ஜடம், ஜட உலகம் உருவாகிறது. வாழ்வு என்பது மனிதனுக்கு முன்பும் இருந்தது, பின்பும் இருக்கும். வாழ்வின் இயங்குமுறைகள், ப்ராசஸஸ் வேறு, வாழ்வு என்பது வேறு. எல்லா இடங்களிலும் வாழ்வு என்பது ஒன்று போலத்தான் இருக்கிறது. தாவரத்திற்கு உயிர் உண்டு, உலோகத்திற்கும் உயிர் உண்டு. நாம் கவனம் தந்தால் அவை மறுமொழி தரும். வாழ்வை தாவரத்திலும் விலங்கிலும் காண்பது போல ஜடத்திலும் காண முடியும். ஜடம் சிதையாவிட்டால் அதை ஓரளவிற்கு மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். வாழ்வு ஜட உணர்வை மனத்திடம் சமர்ப்பித்து மன உறுதியாக மாற்றி ஜடத்தை கட்டுப்பட செய்கிறது. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று விஞ்ஞானி தன் சோதனைகள் மூலம் நிரூபித்தார். அதனால் அவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்பவற்றை நாமும் கண்ணார காண வேண்டும் என்றால் அவர் செய்தது போல அறிவியல் ஆராய்ச்சி கருவிகளை கொண்டு தாவரங்களை முறைப்படி சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அப்போது அவர் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற முடியும். வாழ்வை மறுமொழி கூற வைக்கலாம் என்று தன் சோதனைகள் மூலம், தன் அனுபவங்கள் மூலம் ஸ்ரீ கர்மயோகி கூறுகிறார். அதனால் அவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீ கர்மயோகி கூறுபவற்றை நாமும் நம் வாழ்வில் காண வேண்டும் என்றால் அவர் செய்தது போன்ற ஆன்மீக சோதனைகளை, ஆன்மீக முயற்சிகளை நம் வாழ்வில் நாம் முறைப்படி செய்ய வேண்டும். அப்போது வாழ்வு மறுமொழி தருவதை நம்மால் கண்ணார காண முடியும். லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பது வாழ்வு தரும் மறுமொழியாகும். லைஃப் இண்டிகேஷன் என்பது வாழ்வு காட்டும் அறிகுறியாகும். நாம் இரண்டையும் ஒரே பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இரண்டிற்கும் வேறுபாடுகள் உண்டு. காலையில் எழுந்திருக்கிறேன், என் நண்பர் எதிரே வருகிறார், மின்சாரம் தடைபடுகிறது. உடனே அவன் வந்தான், மின்சாரம் போய்விட்டது. அவன் சரியில்லை, லைஃப் ரெஸ்பான்ஸ் மோசமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். உண்மையில் இதை இண்டிகேஷன் என்கிற அறிகுறி வகையில் தான் சேர்க்க வேண்டும். என் மனத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தன்னுணர்வற்ற வாழ்வின் மறுமொழி என்று வேண்டுமானால் கூறலாம். ரெஸ்பான்ஸ் என்றால் மறுமொழி அல்லது எதிர்வினை என்று பொருள்படும். நான் ஒன்றை செய்கிறேன், அதற்கு பதில் கிடைக்கிறது, அதுவே மறுமொழி. நான் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கும்போது ஏதாவது நடப்பதை லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற வகையில் சேர்க்க முடியாது. மாமரத்தின் கிளைகளில் பழுத்த மாம்பழங்கள் தொங்குகின்றன. நான் கல்லை எடுத்து மரத்தின் மீது எறிகிறேன். கல்லெடுத்து சரியாக அடித்தால் மாம்பழம் கிடைக்கும் என்ற ஞானத்தோடு ஒரு முயற்சி செய்கிறேன். என் ஞானம் சரியானது என்றால் மாம்பழம் என் முயற்சிக்கு பரிசாக கிடைக்கும். என் ஞானம் தவறானதென்றால் என் முயற்சிக்கு மறுமொழியாக கல் என்மேல் விழலாம், அல்லது மாம்பழ தோட்ட சொந்தக்காரரிடமிருந்து எனக்கு திட்டு விழலாம். நான் பாட்டுக்கு என் போக்கில் மாந்தோப்பில் எந்த நோக்கமும் இல்லாமல் நடக்கும் போது என் மேல் கல் விழுந்தால் அது லைஃப் ரெஸ்பான்ஸ் அல்ல. லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பது ஒரு காரியத்திற்கும் இன்னொரு காரியத்திற்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொண்டு அந்த அறிவோடு நம்மால் முடிந்த காரியத்தை செய்வதன் மூலம் முடியாத காரியத்தை தானாக நடக்க வைப்பதாகும். கல்லறிந்தால், குறி சரியானதாக இருந்தால் அது மாம்பழத்தின் மீது படும், அதனால் மாம்பழம் கீழே விழும் என்று கல்லடிப்பதற்கும் மாம்பழம் விழுவதற்கும் உள்ள தொடர்பு நம்முள் அறிவாக இருக்கிறது. கல்லடிப்பது நம் கைத்திறமையை பொறுத்தது, நம்மால் செய்யக்கூடியது. உயரத்தில் மரக்கடியில் உள்ள மாம்பழம் கீழே விழுவது என்பது நேரடியாக நம்மால் செய்ய முடியாத காரியம். தொடர்பு தெரிவதானால் சரியான கல்லடிக்கு மாம்பழம் பரிசாக கிடைக்கிறது. தரையில் நின்று கொண்டு மல்லிகை பூவை பழத்தின் மீது எறிந்தால் பழம் விழாது, அல்லது ஏறுக்கு மாறாக எரிந்தால் நம்மேல் கூட கல் விழுந்துவிடும். பணத்தை முழுவதாக செலவு செய்தால் பணம் பெருகும் என்பது ஒரு தத்துவம். எனக்கு பணம் பெரிய அளவில் தேவை, வாழ்வை எப்படி மறுமொழி தர வைப்பது என்றால் இருக்கும் பணத்தை முழுவதுமாக சரியாக செலவிட வேண்டும், அப்போது வாழ்வு பணத்தை மறுமொழியாக தரும். தவறாக முழுவதுமாக செலவிட்டால் வாழ்வு சிரமத்தை மறுமொழியாக தரும். என் கையில் உள்ள பணத்தை நான் முழுவதுமாக செலவழிப்பது என்னால் முடிகிற காரியம். எங்கிருந்தோ பணத்தை என்னை நோக்கி வர வைப்பது என்னால் நேரடியாக செய்ய முடியாத காரியம். முறையான செலவிற்கும் பெரிய வரவிற்கும் உள்ள தொடர்பு என்னுள் ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானத்தை பயன்படுத்தினால் வாழ்வு பணத்தை தரும். ஞானத்தோடு செயல்பட்டு வாழ்வை பலன் தர வைப்பதே வாழ்வின் மறுமொழியாகும். பிற அனைத்தும் அறிகுறிகளே. 19வது அத்தியாயத்தின் முக்கியமான கருத்து ஜடத்திற்கும் ஜீவியம் உண்டு என்பதாகும். அதனால் ஜடம் மறுமொழி தந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி இப்போது பார்ப்போம். அன்னை அல்ஜீரியாவில் கியோன் குடும்பத்தோடு சில காலம் வசித்தார். அப்போது கியோன் மற்றும் அவரது மனைவியின் ஆணைகளுக்கு ஜடப்பொருட்கள் கீழ்ப்படியும் என்று அன்னை கூறியுள்ளார். ஜடப்பொருட்கள் மட்டுமல்லாமல் இயற்கை நிகழ்ச்சிகள் கூட கீழ்ப்படியும் என்று கூறுகிறார். ஒருமுறை அன்னை இருந்த இடத்தை நோக்கி இடி விழுந்த போது திடீரென்று அது திசை மாறி வேறெங்கோ சென்று விழுந்தது. தன்னருகே நின்று கொண்டிருந்த தியோன் தன் கட்டளை மூலம் இடியை திசை மாறி போகச் செய்தார் என்று அன்னை புரிந்து கொண்டார். மேடம் தியோன் செருப்பு போட வேண்டுமானால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செருப்புகள் அவர் கால்களை நோக்கி நகர்ந்து வந்து அவர் பாதங்கள் அருகே நிற்குமாம். ஒருமுறை தியோனின் வீட்டுக்கு வந்த வாயாடி ஒருவர் அழையா விருந்தாளியாக உபத்திரவம் தந்தார். அவரது தொந்தரவு மிகுந்த பேச்சை பொறுக்க முடியாத தியோன் தம் வீட்டில் இருந்த பெரிய மேஜைகளையும் நாற்காலிகளையும் அவரை நோக்கி வேகமாக நகர வைத்தார். பயந்து போன அந்த அழையா விருந்தாளி அதன்பின் தியோன் வீட்டு பக்கம் வரவே இல்லை. இது போன்ற சக்தி நமக்கும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும். தத்துவப்படி அன்னை பக்தர்கள் அனைவரிடமும் ஜடத்தை இயங்க வைக்கும் இந்த சக்தியும் ஞானமும் வித்தாக உள்ளன. ஜடத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஜடம் நமக்கு மறுமொழி தரும். அன்னை மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் தெய்வங்களிடமும் மரங்களிடமும் மலர்களிடமும் பொருட்களிடமும் பேசுவது உண்டு. மற்றவர்கள் கையில் சில மாதங்களே பயன்படும் கத்திரிக்கோல் போன்ற ஜடப்பொருட்கள் அன்னையின் கைகளில் பல வருடங்கள் சிறப்பாக வேலை செய்யும். ஒருமுறை அன்னை ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றிருந்த பொழுது அன்னைக்கு சுத்தமும் ஒழுங்கும் பிடிக்கும் என்பதால் அங்கிருந்தவர்கள் ஒழுங்கில்லாமலும் அழுக்காகவும் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு அலமாரிக்குள் ஒழித்து வைத்தனர். அலுவலகம் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருப்பது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்தினர். அன்னை தங்களை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தனர். அலுவலகத்திற்கு வந்த அன்னை நேராக அலமாரியை திறந்து பார்த்தார். இந்த பொருட்களை எல்லாம் சரி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பின்னர் இது பற்றி பேசும்போது நான் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அலமாலையில் இருந்த பொருட்கள் என்னை கூக்குரலிட்டு அழைத்து என்னிடம் முறையிட்டன என்றார். ஜடப்பொருட்களுக்கு உயிரும் தன்னுணர்வும் இல்லை என்றால் இது போல நிகழ வாய்ப்பில்லை. ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி. இந்திரனை தன் கணவன் என்று தவறாக அகல்யா நினைத்து விட்டாள். அந்த காரணத்தால் கோபம் கொண்ட கௌதம முனிவர் அவளை கல்லாக மாறும்படி சபித்து விடுகிறார். பல காலம் கல்லாக கிடக்கும் அகல்யா அவதார புருஷனான ராமபிரானின் காலடிப்பட்டதும் மீண்டும் பெண்ணாக மாறுகிறாள். அவள் கல்லாக இருந்தபோது எத்தனையோ பேர் அவளை மிதித்திருக்கலாம். அப்போதெல்லாம் கல்லாக கிடந்தவள் ராமபிரான் பாதம் பட்டதும் பெண்ணாக மாறியறியேன். தமிழ் திரைப்படம் ஒன்றில் இசைப்பாடல் ஒன்றுண்டு, தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த காணம், தேடும் கைகள் மீட்டினால் அதில் ராகம் இன்றி போகுமோ என்பது அந்த பாடல். வீணையை பற்றி எதுவும் தெரியாத நான் வீணையின் தந்திகளை தட்டினால் டங் டங் என்று கேட்பதற்கு சகிக்க முடியாத சத்தம் வரும். இதுவே வீணை மேதை மீட்டினால் மனத்தை மயக்கும் இன்னிசை வெளிவரும். வீணைக்குள் இருக்கும் இசை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு வராமல் வீணை மேதை வாசிக்கும் பொழுது மட்டும் ஏன் வருகிறது? ஏனென்றால் வீணை மேதைக்கு வீணையில் எந்த தந்தியை எங்கு தொட்டால் என்ன ஸ்வரம் வரும் என்று தெரியும். எனக்கு தெரியாது. வீணை என்ற ஜடப்பொருளோடு இந்த வகையில் தொடர்பு கொண்டால் உயிருள்ள இசையை வெளிவர வைக்கலாம் என்பதைப் போல, பக்தர்கள் எந்த பொருளோடு எந்த வகையில் தொடர்பு கொண்டால் அதை செயல்பட வைக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாளத்தை சுமந்த விக்ரமாயத்தின் கதையை நாம் சிறுவயது முதல் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். மகாகாளியின் பூர்ண அருளை பெற்றவனும் பட்டி என்ற மேதையை மந்திரியாக கொண்டவனும் உஜ்ஜயினி மாமன்னனும் ஆன விக்ரமாதித்தன் எவராலும் வெல்லப்பட முடியாத மன்னனாக வாழ்ந்து வந்தான். எல்லா தேசத்து மன்னர்களும் அவனிடம் அணிபடிந்து விட்டதால் அவனை எதிர்க்க உலகில் படையே இல்லை. அப்போது சாலிவாகனன் என்ற குயவன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொம்மைகளை செய்தான். களிமண்ணால் குதிரைப்படைகளையும் காலாட்படைகளையும் ரதப்படைகளையும் உருவாக்கினான். அவனிடம் பொம்மைகளுக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம் இருந்தது. பொம்மைகளை உருவாக்கிய பின் அந்த மந்திரத்தை கூறியதும் ஜடமான அனைத்து பொம்மைகளும் உயிர் பெற்று எழுந்தன. அவை விக்ரமாதித்தனோடு போரிட்டன. விக்ரமாதித்தன் வெட்ட வெட்ட புது பொம்மைகள் வந்து கொண்டே இருந்தன. களைத்து போன விக்ரமாதித்தன் இறுதியாக தோற்றான். மன்னாதி மன்னனான விக்ரமாதித்தனை சாதாரணமான குயவன் வென்றான். சாலிவாகனன் அறிந்த ஜீவ மந்திரத்தை விட மகத்தான மந்திரம் நம்மிடம் உள்ளது. அதுவே மதர் என்பது. நமக்கும் சாலிவாகனனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவன் மந்திரத்தை பயன்படுத்தினான், நாம் பயன்படுத்துவதில்லை. மந்திரத்தை முறைப்படி பயன்படுத்துவது வேறு, பயன்படுத்தியதாக நினைத்துக் கொள்வது வேறு. முன்னதற்கு பலன் உண்டு, பின்னதற்கு பலன் இல்லை. கவிஞர்கள் உச்சக்கட்ட படைப்பூக்க உணர்வில் பிரபஞ்ச உண்மைகளை அறிவார்கள். அதனால்தானோ என்னவோ காளிதாசர் மேகத்தை தூதாக்கினார், மற்றொரு கவிஞர் நளன் தமயந்திக்கு இடையே அன்னத்தை தூதாக்கினார். மலர் வீடு தூது, நதி வீடு தூது, கடல் வீடு தூது என்று பலவிதமான தூது பாடல்கள் உண்டு. மனிதர்களை தூது விடுவதை விட ஜடத்தை தூது விடுவது மேலானது என்று கவிஞர்கள் தோன்றியிருக்கிறது. நாம் எப்படி ஜடப்பொருட்களை செயல்பட வைப்பது? அதற்கு பல வகையான ஆன்மீக கோட்பாடுகள் உள்ளன. அதை பயன்படுத்தினால் ஜடப்பொருட்கள் நமக்கு நன்மை செய்யும். கோட்பாடுகளை பயன்படுத்தாமல் நாம் ஜடமாக இருந்தால் ஜடப்பொருட்களும் ஜடமாகவே இருக்கும். அந்த கோட்பாடுகள் என்ன? பொருட்களுக்கு கவனம் தருவது, பொருட்களை அதிகபட்சம் உபயோகிப்பது, பொருளை முறைப்படி பயன்படுத்துவது, பொருளை சுத்தமாக வைத்திருப்பது, பொருளை நல்ல நிலையில் வைத்திருப்பது, பொருளை உயிருள்ள ஒன்றாக போற்றுவது. நான் முந்தைய சொற்பொழிவுகளில் கூறிய நிகழ்ச்சிகள் சிலவற்றை ஜடத்திற்கு ஜீவியம் உண்டு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மீண்டும் கூறுகிறேன். எந்த நிகழ்ச்சியையும் லைஃப் டிவைனின் எந்த கோட்பாட்டின் மூலமும் விளக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பக்தர் ஒருவர் வெளிநாட்டில் ஏதேனும் சுய தொழில் செய்யலாம் என்று நினைத்த பொழுது கம்ப்யூட்டர் மூலம் ஏதேனும் தொழில் செய்ய முடிவெடுத்தார். ஒரு தரிசன நாள் என்று தன்னிடம் இருந்த பணத்தை கொண்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினார். அது விலை குறைவான சாதாரண கம்ப்யூட்டர். ஆனால் கம்ப்யூட்டரை உயிர் உள்ள காரியதரிசியாக, ஜீவனுள்ள உதவியாளராக நினைத்தார். கம்ப்யூட்டருக்கு நல்ல பெயர் வைத்தார். உயர்தர துணியில் அழகாக உரையும் தைத்து போட்டார். ஒரு சிறு பழுதோ குறையோ வராமல் தன் குழந்தையை பராமரிப்பது போல பராமரித்து வந்தார். அந்த கம்ப்யூட்டர் மூலம் அவருக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் வந்தது. பின் அவர் இந்தியா திரும்பினார். குழந்தை இருந்தால் அப்படியே வெளிநாட்டில் விடமாட்டமே, கம்ப்யூட்டரும் குழந்தை போன்றதே என்ற நினைப்போடு கம்ப்யூட்டரையும் இந்தியாவிற்கு அழைத்து வந்துவிட்டார். பல வருடங்கள் ஓடிவிட்டன. அப்போதும் பயன்படுத்தாத கம்ப்யூட்டர் ஆக இருந்தாலும் அதை நல்ல முறையில் பராமரித்து வந்தார். தன் நண்பர் ஒருவரை சந்தித்த பொழுது அவரிடம் இந்த கம்ப்யூட்டரை கொடுத்து குழந்தைகளுக்கு விளையாட கொடுங்கள் என்றார். நண்பர் கம்ப்யூட்டரின் வரலாறை தெரிந்து கொண்டதால் அதை மிகவும் பத்திரமாக கையாண்டார். கம்ப்யூட்டர் நண்பரின் அலுவலகத்திற்கு சென்ற 3 மாதங்களுக்குள் நண்பருக்கும் சில லட்சம் ரூபாய் வருமானம் வந்தது. ஒரு தமிழ் எழுத்தாளர் தீவிர இலக்கிய பற்று கொண்டவர், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார். கதை எழுத காகிதம் வாங்க கூட சில்லறை காசுகள் இல்லாமல் இருந்தார். எழுத்தின் மீது கொண்ட தீவிர ஆர்வத்தினால் கையில் கிடைக்கும் பழைய காகிதம், சிறிய நோட்டீஸ்கள் போன்றவற்றின் பின்பக்கத்தில் சிறிது கூட வீணடிக்காமல் நுணுக்கி நுணுக்கி கதை எழுதி விடுவார். காகிதம் இல்லாததனால் எத்தனை சுருக்கமாக குறைவான வார்த்தைகளில் கதையை கச்சிதமாக எழுத முடியுமோ அப்படி எழுதி விடுவார். சில வருடங்களில் அவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரானார். ஆராய்ச்சியாளர்கள் அனைவருமே மிக குறைவான வார்த்தைகளில் அவர் மகத்தான காவியங்கள் படைத்திருக்கிறார் என்று பாராட்டுகின்றனர். ஒரு விடுமுறை கடிதம் எழுதுவதற்கே நாம் எப்படியெல்லாம் திகைத்து போய் நிற்கிறோம், எத்தனை காகிதங்களை வீணடிக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் இவரது சாதனை புரியும். காகிதத்தை அதிகபட்சம் உபயோகிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது பிரியப்பட்டால் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் எழுதிய கட்டுரையின் கையெழுத்து பிரதியை பார்த்தால் புரியும். அடுத்த நிகழ்ச்சி, பக்தர் ஒருவர் ஆடிட்டராக தொழில் செய்து வந்தார். அவர் எந்த பொருளை வாங்கினாலும் சரி, பார்த்தாலும் சரி, அதன் மேனுவல் என்னும் கையேட்டை ஒரு வார்த்தை விடாமல் வாசித்து விடுவார். கோகோ கோலா பாட்டில் வாங்கினால் கூட அந்த பாட்டிலில் என்ன இருக்கிறது என்று படித்து பார்த்து விட்டுதான் குடிப்பார். இதை பல பேர் கேலி பேசியதும் உண்டு. ஒருமுறை தன் நண்பர் ஒருவரது தொழிற்சாலைக்கு சென்றிருந்தார். அவர் சென்றிருந்த சமயத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சிக்கலான இயந்திரத்தை இயங்க வைப்பதற்காக அங்கிருந்த பொறியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். தங்கள் திறமையிலும் அறிவிலும் அசாத்திய நம்பிக்கை கொண்டிருந்த பொறியாளர்கள் ஏதேதோ முயற்சிகள் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இயந்திரம் இயங்க மறுத்தது, எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. நண்பரும் அந்த காரியத்தில் மும்முரமாக இருந்ததால் பொழுதுபோகாத ஆடிட்டர் அங்கே பிரிக்கப்படாமல் எவராலும் கவனிக்கப்படாமல் இருந்த மேனுவலை பழக்கத்தினால் எடுத்து படித்தார். அதில் ஒரு பிளாஸ்டிக் பித்தானை நீக்கிய பின்தான் இயந்திரத்தை இயக்க வேண்டும் என்ற குறிப்பு மூன்றாம் பக்கத்தில் இருந்தது. அங்கிருந்த பொறியாளர்கள் எவருமே அந்த பித்தானை கவனிக்கவில்லை. ஆடிட்டர் தன் நண்பரிடம் அந்த பித்தானை எடுத்து பார்த்தால் என்ன என்று கேட்டார். தலைமை பொறியாளருக்கு கோபம் வந்துவிட்டது. அதற்கும் இதற்கும் சம்மதமில்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது தொழில்நுட்பம் மிகுந்த இயந்திரம், இயந்திரத்தை விட்டு ஜெர்மன் கம்பெனி நம்மை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் சும்மா விடக்கூடாது, வழக்கு போட வேண்டும் என்றார். நண்பர் அதை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது ஆடிட்டர் கூறுவது போல பித்தானை எடுத்து பார்த்துக்கலாம் என்றார். தலைமை பொறியாளர் வேண்டாம் வெறுப்பாக பித்தானை எடுத்தார். இயந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அங்கிருந்த நிர்வாக இயக்குனர் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஆடிட்டர் நான் பிசினஸ் கன்சல்டண்டாக வியாபார ஆலோசகராக தொழில் செய்கிறேன் என்றார். அப்படியானால் எங்கள் கம்பெனிக்கு ஆலோசகராக நியமிக்கிறேன் என்று கூறி நல்ல ஊதியத்தையும் அப்போதே நிர்ணயித்தார். பொதுவாக எவராலும் கவனிக்கப்படாத மேனுவலுக்கு கவனம் தந்ததால் மேனுவல் மறுமொழி தந்து நல்ல வாய்ப்பை வாழ்வில் ஏற்படுத்தி தந்தது. ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதில் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் அது ஜடப்பொருளாக இருந்தாலும் கவனம் செலுத்தி செயல்படலாம். நம் வீட்டிற்கு அன்னை தன் திருவுடலில் வருகிறார் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். உடனே என்ன செய்வோம், அவர் வரும் நாளன்று மட்டும் வீட்டையே புதிதாக மாற்றிவிடுவோம். சுத்தம் என்ன, ஒழுங்கு என்ன, அமைதி என்ன, அனைத்திலும் கவனமாக இருப்போம். இது நம் வீடுதானா என்று நமக்கே சந்தேகம் வந்துவிடும். அப்படி செயல்படுவோம். மற்ற நாட்களில் எப்போதும் போல ஓரளவு சுத்தம், ஓரளவு அசுத்தம், ஓரளவு ஒழுங்கு, ஓரளவு ஒழுங்கின்மை என்று இருப்போம். ஆனால் அன்னை வரப்போகிறார் என்றபோது நாம் பொருட்களுக்கு தரும் கவனத்தை எல்லா சமயங்களிலும் தந்தால் அந்த கவனமே சத்திய ஜீவிய சக்தியை நம்மிடம் இருக்கும். என் நண்பர் ஒருவர் உலோக தொழிற்சாலை வைத்திருந்தார். ஒரு நாள் அவரது தொழிற்சாலைக்கு சென்று பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது சுவரோரமாக குப்பை குளங்கள் சூழ ஒரு இயந்திரம் இருந்தது. அது தன் வர்ணங்களை இழந்திருந்தது. ஒட்டடையும் தூசியும் படிந்து பரிதாபமான தோற்றத்தோடு இருந்தது. இது என்ன கெட்டுப்போன இயந்திரமா என்று கேட்டேன். இல்லை, இது நன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தது, ஆனால் இப்போது இதற்கான வேலை எதுவும் இல்லாததால் இப்படி இருக்கிறது என்றார். வேலை இருந்தால் இல்லாவிட்டாலும் அதை நன்றாக பராமரிக்கலாமே, வீட்டில் குழந்தை படிக்கவில்லை என்பதற்காக அதற்கு துணிமணி தராமல் உணவு ஊட்டாமல் இருக்கிறோமா என்று கேட்டேன். ஆன்மீக கருத்து என்ற பெயரில் வில்லங்கமாக எதையாவது பேசுவதே உங்கள் வேலையாக போய்விட்டது. அதற்கு வர்ணம் பேச வேண்டும் என்றால் 5000 ரூபாயாவது செலவாகும். நல்ல வேலையும் புதிய வேலையும் வந்தால் அதை செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் கூறிவிட்டதால் அதை இன்றே செய்கிறேன் என்று நண்பர் கூறினார். மறுவாரம் நான் நண்பரை காண சென்றபோது அங்கே அந்த இயந்திரத்தை காணோம். என் பார்வை சென்ற இடத்தை கவனித்த நண்பர் விஷயத்தை கூறினார். நீங்கள் சென்ற பின் இயந்திரத்தை சுத்தம் செய்து வர்ணம் பூசி புத்தம் புதியது போல ஆக்கி வைத்திருந்தேன். அடுத்த நாள் இங்கே வந்த என் மைத்துனர், புதிய இயந்திரம் வாங்கியிருக்கிறீர்களா? அழகாக இருக்கிறதே என்றார். புதியதில்லை, பழையதுதான், ஆனால் நல்ல நிலையில் இருக்கிறது என்றேன். அப்படியா? நான் எத்தனையோ முறை இங்கு வந்திருக்கிறேன், இதுவரை இதை கவனித்ததே இல்லையே. என்னிடம் இந்த இயந்திரத்திற்கான வேலை ஏராளமாக இருக்கிறது. என்னிடம் இதை கொடுங்கள், நான் இதன் மூலம் வரும் லாபத்தில் 25% தருகிறேன் என்றார் மைத்துனர். உடனே அவரிடம் கொடுத்து விட்டேன். இப்போது அதன் மூலம் தினமும் 2000 ரூபாய் வருமானம் வருகிறது என்றார். நாம் ஒரு பொருளுக்கு கவனம் கொடுத்து செயல்பட்டால் அப்பொருள் தன் கவனத்தை நமக்கு தருகிறது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் பொருட்களும் பிரம்மம்தான் என்ற உணர்வோடு செயல்படும் போது பொருட்களும் பிரம்மமாக செயல்பட்டு தங்களை பெரிய அளவில் நமக்கு தருகின்றன. இளைஞர் ஒருவர் ஸ்கூட்டர் வைத்திருந்தார். அதை சரியாக பராமரிக்க மாட்டார். எப்போது பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வண்டியில் இருந்து கொண்டே இருக்கும். வண்டி அடிக்கடி இதன் மீதாவது மோதும், இவரும் கீழே விழுந்து விடுவார். இந்த இளைஞர் பக்தரான பின் ஜடப்பொருட்களுக்கும் உயிருள்ள மனிதர்களுக்கு கவனம் தருவது போல கவனம் தர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார். அவற்றை கவனித்து சீரான முறையில் பராமரிக்க வேண்டும் என்பதை அறிந்தார். அன்று முதல் ஸ்கூட்டரை ஒரு பழுதும் இல்லாமல் சிறப்பான முறையில் வைத்திருக்க ஆரம்பித்தார். அடுத்து வந்த பிறந்தநாள் அன்று இவரது குடும்ப நண்பர் இந்த பக்தருக்கு வெளிநாட்டு கார் ஒன்றை எதிர்பாராத சூழ்நிலையில் பரிசாக தந்தார். பக்தருக்கு பரிசை பெறும் பொழுது கார் ஓட்டும் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லை. பிரம்மம் தன்னை வெளிப்படுத்த பிரம்மத்தை தருகிறது, அதை பிரம்மமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவில்லாமல், கார் நன்றாகத்தான் இருக்கிறது, கொடுத்ததுதான் கொடுத்தார், இன்னும் அதிக விலையுள்ள காராக கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று தன் மனக்குறையை வெளியிட்டார். நன்றி சொல்லவும் தோன்றவில்லை. அதன் பின் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முயற்சி செய்தார். 2 வருடங்கள் முயன்றும் ஏதேதோ காரணங்களால் அது கிடைப்பது தவறிக்கொண்டே இருந்தது. காரை ஓட்ட முடியவில்லை. 2 வருடங்கள் கழித்து தனக்கு ஏன் லைசன்ஸ் கிடைக்கவில்லை என்று யோசித்தார். இந்த நிகழ்ச்சி நினைவிற்கு வந்தது. சமர்ப்பணம் செய்தார். மறுவாரம் இவருக்கு கார் டிரைவிங் லைசன்ஸ் கிடைத்துவிட்டது. நாம் பிரம்மம், நம்மை நாடி வருபவர்கள் பிரம்மம், நம்மிடம் உள்ள பொருட்கள் பிரம்மம், நமக்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், எந்த வகையான மனோபாவத்தோடு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்பதை பொறுத்து நமக்கு பலன்கள் வருகின்றன. அடுத்த நிகழ்ச்சி, ஒருவர் நகை பெட்டிகள் செய்யும் வியாபாரம் செய்து வந்தார். அவர் மொத்தமாக ஆர்டர் எடுத்து 100 பெட்டிகள், 1000 பெட்டிகள் என்ற கணக்கில் செய்வார். 1 பெட்டி 2 பெட்டிகள் செய்வர் என்பது நகை பெட்டி செய்யும் தொழிலில் கிடையாது. ஒரு நாள் மாலை ஒரு புது வாடிக்கையாளர் கடைக்கு வந்தார். தனக்கு ஒரு அழகிய அலங்கார நகை பெட்டி செய்து தர முடியுமா, மிகவும் அவசரம் என்று கேட்டார். கடையில் இருந்த மேலாளர் சிரித்தார். 1 பெட்டி யாருமே செய்து தர மாட்டார்கள் என்றார். அப்போது அங்கே வந்த முதலாளி மேனேஜரை தடுத்து நிறுத்தினார். யாருமே 1 பெட்டி கேட்க மாட்டார்கள், இவர் கேட்கிறார் என்றால் இவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எவரையும் எதையும் முயன்றால் புரிந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு வாடிக்கையாளரிடம், நான் 1 பெட்டி மட்டும் அவசியம் செய்திருக்கிறேன், எதற்காக 1 பெட்டி மட்டும் கேட்கிறீர்கள், நான் அதை தெரிந்து கொள்ளலாம் என்றால் சொல்லுங்கள் என்றார். நான் கோயம்புத்தூரை சேர்ந்த நகை வியாபாரி, ஒரு அரசியல் கட்சி தலைவரின் வீட்டு விசேஷத்திற்காக ஒரு நகையை பரிசாக தர கொண்டு வந்தேன். அவர் கட்சியை சேர்ந்த கொடி நிறத்தில் பெட்டியை தனிப்பட்ட முறையில் தயாரித்துக் கொண்டு வந்தேன். ஆனால் அவர் போன வாரமே எதிர்கட்சிக்கு மாறிவிட்டார் என்ற விவரம் இப்போதுதான் தெரிந்தது. நான் கொண்டு வந்த பெட்டியை தந்தால் என்னை துரைத்து விடுவார், இப்போது இருக்கும் கட்சியின் வண்ணத்தில் பெட்டி வேண்டும் என்றார். அவர் கேட்ட வண்ணத்தில் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அலங்கார நகை பெட்டி ஒன்றை பக்தர் செய்து தந்தார். மகிழ்ச்சியோடு விடை பெற்று சென்ற நகை வியாபாரி அடுத்த மாதம் முதல் பெட்டி வியாபாரியிடம் வருடத்திற்கு 2000 பெட்டிகள் செய்யும் ஆர்டரை தந்தார். ஒரே ஒரு பெட்டி என்றாலும் அதை அதிகபட்ச கவனத்தோடு செய்ததால் 1000 பெட்டிகள் இவரை தேடி வந்தன. பெட்டிக்கும் ஜீவன் உண்டு. அடுத்த நிகழ்ச்சி, இரண்டு இளம் பெண்கள் தோழிகள், ஒருவர் வசதி குறைவானவர், பக்தை, அழகான பெண், மற்றவர் வசதியுள்ளவர். ஒரு பெண்கள் பத்திரிகை நடத்திய குறுக்கெழுத்து போட்டியில் வசதியுள்ள பெண் கலந்து கொண்டார், பரிசு பெற்றார். 1000 ரூபாய் மதிப்புள்ள புடவை ஒன்று பரிசாக கிடைத்தது. புடவையின் நிறமும் டிசைனும் மிகவும் வித்தியாசமாக இருந்தன. அப்புடவையின் டிசைனும் நிறமும் வசதியுள்ள இளம் பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அப்புடவையை வசதி குறைவான தோழிக்கு பரிசாக தர வேண்டும் என்பதற்காக அல்ல, தனக்கு பிடிக்கவில்லை என்பதனால் பரிசாக தந்தார். வசதி இல்லாத தோழிக்கு அது பெரிய பரிசு, நன்றியோடு பெற்றுக்கொண்டாள். மறுநாள் அந்த புடவையை உடுத்திக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினார். பேருந்து நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்திருந்த போது ஒரு கார் அவள் அருகே வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய பெண்மணி அந்த புடவையை பற்றி விசாரித்தார். இந்த ஊரிலேயே பெரிய ஜவுளி கடையின் பெயரை சொல்லி தான் அதன் உரிமையாளரின் மனைவி என்றும், அப்பெண் கட்டியிருக்கும் புடவை தங்கள் கடையில் வாங்கியது என்றும், அது வித்தியாசமான டிசைன் நிறம் கொண்டது என்பதால் தன்னால் உடனே அப்புடவையை அடையாளம் கண்டறிய முடிந்தது என்றும் கூறினார். அப்பெண்ணை தன் காரிலேயே அழைத்துச் சென்று அலுவலகத்தில் இறக்கிவிட்டார். 2 நாட்கள் கழித்து அந்த ஜவுளி கடை குடும்பத்தினர் இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்தனர். பஸ் ஸ்டாப்பில் பெண்ணை பார்த்த விவரங்களை பெண்ணின் பெற்றோரிடம் கூறினர். பெண்ணின் அழகும் குணமும் தங்களுக்கு பிடித்திருப்பதால் அப்பெண்ணை தங்கள் பையனுக்கு திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தனர். திருமணம் நடந்தது. பிடிக்கவில்லை என்று தோழி தந்த புடவையை பெரிதாக நினைக்கும் நிலையில் இருந்த பெண் புடவையை போற்றியதால் புடவை கடைக்கு சொந்தக்காரியாக மாறினாள். ஒரு புடவைக்கு பின்னால் ஒரு புடவை கடையே இருப்பது பொதுவாக நம் மனத்திற்கு தெரிவதில்லை. மதர் எஸ்டேட்ஸில் வேலை செய்யும் தொழிலாளிகள் கிடைக்காமல் மிகவும் சிரமமான சூழ்நிலை ஒரு சமயம் உருவானது. வழக்கமான வழிகளில் எவ்வளவு முயன்றும் வேலைக்கு ஆட்கள் வரவில்லை. மதர் எஸ்டேட்டின் நிர்வாகிக்கு தம்மிடம் இருப்பதை சிறிதும் வீணடிக்காமல் முழுமையாக உபயோகித்தால் தேவைப்படும் உதவி தொடர்ந்து கிடைக்கும் என்பது புரிந்தது. எனவே அவர் தற்போது இருக்கும் தொழிலாளிகள் எப்படி வேலை பார்க்கிறார்கள் என்பதை கவனிக்க முடிவு செய்தார். அதில் பல குறைபாடுகள் இருப்பதை அறிந்தார். கொடுக்கும் சம்பளத்திற்கு ஏற்ப தொழிலாளிகள் வேலை பார்ப்பதில்லை என்பதும், அவர்கள் எப்படி வேலை பார்க்கிறார்கள் என்பதை எவரும் கவனிப்பதில்லை என்பதும் அவருக்கு புரிந்தது. மறுநாள் இருக்கும் தொழிலாளிகளின் நேரம் 1 நிமிடம் கூட வீணாகாமல் 100% வேலை செய்யுமாறு ஏற்பாடு செய்தார். அடுத்த நாள் காலை 3 புதிய ஆட்கள் தாங்களாகவே வேலை கேட்டு வந்தனர். நிர்வாகி தன் முயற்சியை தொடர்ந்த போது ஒரு சில நாட்களிலேயே வேலை செய்ய ஆள் இல்லாத திண்டாட்ட பிரச்சனை முழுமையாக தீர்ந்தது. ஒரு பக்தரின் தொழில் நிறுவனமோ மருத்துவமனையோ நடத்துகிறார் என்றால் அவருக்கு திறமையான தொழிலாளர்கள் நர்சுகள் கிடைப்பது சிரமமாக இருக்கும். அது போன்ற சமயங்களில் இருக்கும் தொழிலாளர்களின் நேரத்தை, அதற்கு முன்னால் பக்தர் தன்னுடைய சொந்த நேரத்தை சரியானபடி முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்திக் கொண்டால் ஆள் பற்றாக்குறை தீர்ந்துவிடும். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இல்லாமல் நாடு தழுவிய பிரச்சனையாக இருந்தாலும் பக்தர்களுக்கு விசேஷமான தீர்வு கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியவற்றை செய்துவிட வேண்டும். அதன்பின் சக்தி செயல்படுவதை கண்ணார காண முடியும். ஒரு சமயம் இந்தியா முழுவதும் சிமெண்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது மதர் எஸ்டேட்டின் நிர்வாகி ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருந்தார். அதற்கான சிமெண்ட் கேட்டு அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்த போது அரசாங்க அதிகாரி 6 மாதங்களாக 500 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்த பின்புதான் உங்கள் முறை வரும் என்று கூறிவிட்டார். நிர்வாகி வேறு முறைகளை பின்பற்ற முடிவு செய்தார். தோட்டத்தில் எங்காவது உபயோகிக்கப்படாத சிமெண்ட் இருக்கிறதா என்று தேடினார். அது கைப்பிடி அளவு சிமெண்டாக இருந்ததாலும் பரவாயில்லை என்ற முடிவோடு தேடினார். சிதறி கிடந்த 3 மூட்டை அளவுள்ள சிமெண்ட் கிடைத்தது. அதை உபயோகிக்க ஆரம்பித்தார். அந்த 3 மூட்டை சிமெண்டை கொண்டு நின்று போயிருந்த வேலையை தொடர்ந்தார். கூடவே தான் சிமெண்ட் வாங்கியதையும் அதை செலவழித்த வகை, தன் மனோபாவம் ஆகியவற்றை பற்றியும் சிந்தித்தார். இதுவரை நடந்தவற்றிலிருந்து குறைகளுக்காக வருந்தி இனி தன் மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு செயல்களில் குறைகளின்றி செயல்பட முடிவு செய்தார். 3 நாட்கள் கழித்து மதர் எஸ்டேட் தொழிலாளியின் உறவினர் 5 மூட்டை சிமெண்டை மார்க்கெட் விலைக்கு தந்தார். சில நாட்கள் கழித்து மற்றொருவர் 15 மூட்டை சிமெண்ட் தந்தார். 1 வாரம் கழித்து மற்றவர் 50 மூட்டை சிமெண்ட் தந்தார். நின்று போயிருந்த மதர் எஸ்டேட் வேலை நிறைவாக முடிந்தது. 1973 மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது. மதர் எஸ்டேட்டில் இருந்த நீர் இறைக்கும் பம்புகளை சரிவர ஓட்ட முடியாததால் பிரச்சனை உருவாயிற்று. உள்ளூர் அதிகாரிகள் விவசாயிகளிடம் பயிரிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். 1 நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைத்தது. மின்சாரம் கிடைத்த போதும் மிக குறைவான மின்னழுத்தம் இருந்ததால் பெரிய மோட்டார்கள் ஓட முடியாத சூழ்நிலை. இது போதாதென்று அந்த 4 மணி நேரத்துக்குள் பலமுறை மின்வெட்டு ஏற்பட்டதால் மோட்டார்களை பலமுறை நிறுத்தி மீண்டும் ஓடச் செய்ய வேண்டிய நிலை. இது போன்ற காரணங்களால் 30 முதல் 40 நிமிட நேரம் அந்த 4 மணி நேரத்தில் வீணாகியது. எனவே நிர்வாகி ஒரு திட்டம் தயாரித்தார். மின்சாரம் வரும்போதெல்லாம் எவ்வளவு அதிகபட்சம் உபயோகிக்க முடியுமோ அவ்வளவு உபயோகிப்பதென்றும் படிப்படியாக வீணாகும் நேரத்தை 5 நிமிடங்களாக குறைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் வீணாகும் நேரம் 15 வினாடிகளாக பெருமுயற்சி மூலம் குறைக்கப்பட்டது. மறுநாள் அரசாங்கம் 4 மணி நேரம் மின்சாரம் தருவதை 7 மணி நேரமாக உயர்த்தி இருப்பதாக செய்தி வந்தது. சில நாட்கள் கழித்து 6 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகியது. அதன் பின் அது 18 மணி நேரமாகவும் 20 மணி நேரமாகவும் மாறியது. எனவே பக்தர்கள் தாங்கள் செய்யக்கூடியதை செய்துவிட்டால் சக்தி செயல்பட்டு ஜடமும் நிகழ்ச்சிகளும் நமக்கு பெரிய நல்ல பலனை தருகின்றன. பக்தர் ஒருவர் ஒரு முக்கியமான வியாபார கூட்டத்தில் பேச ஏற்பாடாயிற்று. அது வியாபார கூட்டம். அவர் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. வெளிநாட்டு கூட்டுத்தாரர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. இந்தியர்களுக்கென்று ஒரு விசேஷமான மனப்போக்கு உண்டு. நம் நாட்டின் சிறப்பை பற்றி, உயர்வை பற்றி வெளிநாட்டுக்காரர்கள் சொன்னால்தான் நாம் ஏற்போம். உள்ளூர்காரர் சொன்னால் ஏற்க மாட்டோம். இந்த பக்தர் வெளிநாட்டுக்காரர்களை ஈர்ப்பதற்காக புதிய கோட்டும் சூட்டும் தைத்துக் கொண்டார். 8000 ரூபாய் செலவில் புத்தம் புதிய ஷூக்களை வாங்கினார். கூட்டம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு காலில் சிறு சிறு கட்டிகள் வந்தன. அக்கட்டிகளோடு ஷூக்களை அணிய முடியவில்லை. அணிந்தால் அளவுக்கு கடந்த வலி ஏற்பட்டது. டாக்டரிடம் காட்டினார். மருந்து தருகிறேன், 1 மாதத்திற்குள் சரியாகவில்லை என்றால் சிறிய அறுவை சிகிச்சை செய்து செய்துவிடலாம் என்றார். எனக்கு இன்னும் 2 நாட்களில் கூட்டம் இருக்கிறதே, அதற்கு என்ன வழி என்று பக்தர் கேட்டார். செருப்பு போட்டுக்கொள்ளுங்கள் என்று டாக்டர் சொன்னார். பக்தருக்கு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு செருப்போடு போவது கௌரவ குறைச்சலாக இருந்தது. எல்லா முயற்சிகளையும் செய்த பின் திடீரென்று அன்னை என்று ஒருவர் இருக்கிறாரே என்று பக்தருக்கு அன்னை நினைவு வந்தது. தான் ஷூ போட முடியாமல் சிரமப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். காரணங்கள் தெரியவில்லை. எனவே தெரிந்த காரணங்களை சமர்ப்பணம் செய்யலாம் என்று முடிவு செய்தார். எதை சமர்ப்பணம் செய்வது என்பது நமக்கு பொதுவாக தெரியாது. பிரச்சனைக்கு ஷூதான் காரணம் என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையான காரணம் வேறாக இருக்கும். எனவே நாம் எதையாவது கற்பனை செய்து கொண்டு அதுதான் காரணம் என்று நினைப்பதற்கு பதில் தனக்கு தெரிந்த காரணங்களை முதலில் சமர்ப்பணம் செய்வோம் என்று முடிவெடுத்தார். முதலில் தன் வாழ்வில் ஷூக்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்ய முடிவு செய்தார். அது நடக்கவில்லை என்றால் கால்களை பற்றியும் அதன்பின் கூட்டம் பற்றியும் சமர்ப்பணம் செய்ய நினைத்தார். தன் வாழ்வில் ஷூக்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நினைவிற்கு கொண்டு வர முயன்றார். தான் கல்லூரியில் படிக்கும் போது தன் எதிர் வீட்டுக்காரர் புதிதாக விலை உயர்ந்த ஷூ வாங்கியதும் தன்னிடம் அதுபோல் ஷூ இல்லையே என்று வருந்தி பொறாமைப்பட்டதும் நினைவிற்கு வந்தது. எதிர் வீட்டிற்கு அப்போது வெள்ளையை அடித்துக் கொண்டிருந்தார்கள். பரன் மீது வைத்திருந்த பெயிண்ட் டப்பா கவிழ்ந்து பெயிண்ட் ஒழுகி சொட்டு சொட்டாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. அப்படி பெயிண்ட் கொட்டிய இடத்தில் நண்பரின் ஷூக்கள் இருந்தன. அவற்றின் மேல் விழுந்த பெயிண்டால் ஷூக்கள் பாழாகி கொண்டிருந்தன. நண்பர் அதை கவனிக்கவில்லை. பக்தர் நினைத்திருந்தால் உடனே அந்த ஷூக்களை தள்ளி வைத்திருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் நண்பரிடம் கூறியிருந்தால் அவரால் தள்ளி வைத்திருப்பார். ஆனால் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர் தன் பொறாமை உணர்வால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். காரண காரிய தொடர்பு இப்போது தெளிவாக விளங்கியது. தான் ஷூ அணிய முடியாமல் போனதற்கு காரணம் தான் ஷூவை நாசப்படுத்தியது என்பது பக்தருக்கு புரிந்தது. தன் பொறாமை உணர்வே அதை செய்ய தூண்டியது என்பதும் பக்தருக்கு புரிந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி என்றாலும் அதை இன்று சமர்ப்பணத்தின் மூலம் தொட முடியும் என்பதை நன்றாக அறிந்திருந்த பக்தர் அந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்தார். நிகழ்ச்சி சமர்ப்பணமாயிற்று. மறுநாள் பக்தரின் கட்டிகள் சிறிது குறைந்தன. கூட்டம் நடப்பதற்கு முதல் தினம் எல்லா கட்டிகளும் மறைந்துவிட்டன. பக்தர் கோட்டு சூட்டு அணிந்து ஷூவும் அணிந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு முன்னால் சந்தோஷமாக ராஜநடை நடந்தார். மலர்களுக்கு மட்டுமல்ல, காலணிகளுக்கும் ஷூக்களுக்கும் ஜீவன் உண்டு. ஜடத்திற்கும் நம் மனநிலைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. நமக்கு ஒரு ஜடப்பொருள் பிரச்சனை தருகிறது என்றால் நம் மனநிலையை பரிசோதித்தால் காரணம் புரியும். அதன் மூலம் நன்மை பிறக்கும். ஒரு பக்தை திருமணத்திற்கு முன்பு சீதாப்பழம் என்ற பழத்தை விரும்பி சாப்பிடுவார். ஒரே சமயத்தில் 4-5 பழங்கள் கூட சாப்பிட்டு விடுவார். அவருக்கு திருமணமாகியது. அதன் பின் மெல்ல மெல்ல சீதாப்பழம் சாப்பிடும் பழக்கம் குறைந்தது. சில ஆண்டுகளில் சீதாப்பழத்தை பார்த்தாலே கசப்பாக இருந்தது, வயிறெல்லாம் புரட்டுவது போல் இருந்தது. தாய் வீட்டு உறவினர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் லைஃப் டிவைனை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, உனக்கு சீதாப்பழத்தின் மீது உள்ள வெறுப்பை விட வேண்டும், முன்பு விருப்பமாக இருந்தது இப்போது ஏன் வெறுப்பிற்கு உரியதாயிற்று என்பதை ஆராய்ந்தால் அது சரியாகிவிடும் என்று கணவர் கூறினார். எனக்கு எத்தனையோ வீட்டு வேலைகள் இருக்கின்றன, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாததால் இப்படி சாவகாசமாக தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இரவு பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு தூங்கி காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு தயார் செய்ய சக்தி கிடைத்தால் போதும் என்று மனைவி கோபித்துக் கொண்டார். இருந்தாலும் பாத்திரம் கழுவும் போது ஏன் திடீரென்று சீதாப்பழத்தின் மீது வெறுப்பு கொண்டோம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். பல வழிகளிலும் ஆராய்ச்சி செய்த போது பழிச்சென்று விஷயம் புரிந்தது. என் மாமியாரின் பெயர் சீதா. திருமணமான பின் எனக்கு சீதாப்பழம் பிடிக்காமல் போய்விட்டது. விஷயம் விளங்கிய பின் மனம் லேசாகிவிட்டது போலிருந்தது. உற்சாகம் பொங்கி வழிந்தது. மனைவிக்கு சீதாப்பழத்தின் மீது இருந்த வெறுப்பு போய்விட்டது. மறுநாள் அவர் பலகாலமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேலை எதிர்பாரா விதமாக கிடைத்தது. ஒரு பக்தரின் 7 வயது குழந்தைக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட் பிடிக்கும். அக்குழந்தை தகப்பனாரிடம் தினமும் சாக்லேட் வாங்கி வரச் சொல்லும். அவரும் அவ்வப்போது வாங்கி வருவார், அவ்வப்போது மறந்து விடுவார். எந்தெல்லாம் சாக்லேட் வாங்கி வரவில்லையோ அந்தெல்லாம் வீட்டில் ஒரே ரகலையாக இருக்கும். ஒரு நாள் இது போன்ற ரகலை நடக்கும்போது குழந்தையிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, நான் என்ன செய்வது, வெறும் அப்பா தானே, மறந்து போய்விடுகிறேன், இதுவே மதர் என்றால் மறக்காமல் தருவார் என்றார். குழந்தை ஆர்வத்துடன் மதரிடம் கேட்டால் சாக்லேட் தருவாரா என்று கேட்டது. கொடுக்காத மனிதனை கேட்காதே, கொடுக்கும் அன்னையை மட்டும் கேள் என்ற வாசகம் பக்தரின் நினைவுக்கு வர, உனக்கு என்ன வேண்டுமோ அதை அன்னையிடம் கேட்டுவிட்டு எதை பற்றியும் நினைக்காமல் எதிர்பார்க்காமல் இரு என்றார் பக்தர். குழந்தையும் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு விளையாட சென்று விட்டது. சாக்லேட்டை மறந்து விட்டது. பக்தரும் தப்பித்துக் கொண்டார். குழந்தை திரும்பி வரும்போது, என் தோழிக்கு பிறந்தநாள் என்று 2 சாக்லேட்டுகள் தந்தாள் என்றது. மறுநாள் காலையில் குழந்தையை பல் டாக்டரிடம் அழைத்து சென்றபோது அந்த குழந்தையை ஒத்துழைக்க வைக்க டாக்டர் 3-4 சாக்லேட்டுகள் தந்தார். அன்று மதியம் லண்டனில் இருந்து குழந்தையின் உறவினர் வந்திருந்தார். ஒரு சிறிய சாக்லேட் பெட்டி பரிசாக தந்தார். பின்னர் நான் பல உறவினர்களை பார்க்க பரிசு பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறேன். ஆனால் எதிர்பாராத விதமாக வேறு வேறைகள் வந்துவிட்டன. என்னிடம் இருக்கும் சாக்லேட் பெட்டிகள் சென்னை வெயிலில் உருகிவிடும், எனவே இவற்றை நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்திருங்கள், அடுத்த வாரம் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். பக்தரும் அந்த சாக்லேட் பெட்டியை பத்திரமாக வைத்திருந்தார். அவ்வப்போது அதை எடுத்து சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் வந்த போதும் அதை செய்யாமல் பத்திரமாக வைத்திருந்தார். இரண்டு வாரங்கள் ஆகியும் நண்பர் வரவில்லை. பின் ஒரு நாள் அவரிடமிருந்து போன் வந்தது. நான் சாக்லேட் பெட்டிகளை மறந்தே போய்விட்டேன், லண்டனுக்கு திரும்பி வந்துவிட்டேன், 10 சாக்லேட் பெட்டிகளையும் உங்கள் குழந்தைக்கு தந்து விடுங்கள் என்றார். மனிதனை கெஞ்சி கேட்ட குழந்தைக்கு மனிதன் 1 ரூபாய் சாக்லேட் ஒன்றே ஒன்று தந்தாலும் தருவான், மறுத்தாலும் மறுப்பான். நம் இதயத்தில் உள்ள அன்னையிடம் ஜடத்தை பற்றி கூறும்போது ஜடத்தில் உள்ள இருள் விலகி அதில் உள்ள அன்னை வெளிப்படுகிறார். அன்னையுடைய கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அக்குழந்தைக்கு அன்னையிடம் கேட்டுவிட்டு எதிர்பார்க்காமல் இருந்ததால் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த சாக்லேட் பெட்டி பெட்டியாக வீடு தேடி உடனே வருகின்றது. ஒரு ஆடிட்டர் பக்தர் புதிதாக தன் தொழிலை ஆரம்பித்தார். அவர் எப்போதும் ஃபைல்களை கவனமாக கையாளுவார். ஃபைல்களை சுத்தமாக முறையாக வைத்திருப்பார். பேங்க் ஆடிட் ஒன்று கிடைத்தது. இதை ஆன்மீக வழியில் எப்படி நடத்துவது என்று மனதிற்குள் கேள்வி எழுந்தது. எனக்கு என்ன லாபம் வரும், எவ்வளவு நேரம் செலவாகும், வங்கி அதிகாரியோடு எப்படி நட்பு உருவாக்கி கொண்டால் எதிர்காலத்தில் என்ன நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் ஏராளமான கேள்விகள் மனத்திற்குள் எழுந்தன. எதை பற்றியும் நினைக்காமல் முழு அறிவையும் முழு நேரத்தையும் முழு சக்தியையும் பேங்க் ஆடிட் முடியும் வரை அந்த ஆடிட்டுக்கு மட்டுமே செலவழிப்பது என்று இந்த பக்தர் முடிவு செய்தார். முதல் காரியமாக தன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தார். வழக்கமாக பேங்க் ஆடிட் சென்றால் அதிகாரிகள் நல்ல பெரிய உணவு விடுதிக்கு மதிய உணவிற்கு அழைத்து செல்வார்கள். அதிலேயே 2-3 மணி நேரம் செலவாகும், வீணாகும், அது தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டு வீட்டிலிருந்து புளியோதரை சாதத்தை பொட்டலமாக கட்டி எடுத்து சென்று விட்டார். வங்கிக்கு சென்று அதிகாரியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு எனக்கு மதிய உணவு எதுவும் வேண்டாம், நான் எல்லாவற்றையும் முழுமையாக சோதிக்கப் போகிறேன் என்றார். பேங்க் மேனேஜரின் முகம் மாறியது. சரி, எதிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். ஆடிட்டர் தன் கண் முன்னால் இருந்த 100 கோப்புகளிலிருந்து 100 ஃபைல்களிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து இதை முழுமையாக பார்க்கப் போகிறேன் என்றார். அது மகளிர் சிறு சேமிப்பு திட்டம். மேனேஜர் பதவி போய்விட்டார். சார், உங்களுக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, துணை மேனேஜரின் மைத்துணிதான் மகளிர் சிறு சேமிப்பு திட்டத்தில் மோசடி செய்தார், ஆடிட் வருகிறது என்று தெரிந்தவுடன் 2 நாட்களுக்குள் அவர் எடுத்துவிட்ட 4 லட்சத்தையும் திருப்பி கட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதற்குள் உங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிந்துவிட்டது, அதனால் தான் எங்களிடம் சலுகை பெறக்கூடாது என்று வீட்டிலிருந்தே உணவு கூட கொண்டு வந்து விட்டிருக்கின்றார். உடனே அத்திட்டம் பற்றி விரிவாக ஆராய்ந்து எல்லா விவரங்களையும் எழுதி அது போன்ற மோசடிகள் இத்திட்டத்தில் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனைகளையும் எழுதி ஆடிட்டர் டெல்லியில் உள்ள வங்கி தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த வருடம் இந்தியாவின் சிறந்த வங்கி தணிக்கையாளர் என்ற பட்டமும் பரிசும் அவருக்கு கிடைத்தன. எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியாத பக்தருக்கு ஃபைல் தன்னை தந்தி உதவியது. பல வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்தருக்கு தோன்றியது. பொதுவாக வெளிநாடு செல்பவர்கள் வேலை ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு அதன் பின் வெளிநாடு போவார்கள். இவர் வெளிநாடு சென்று சுயதொழில் செய்யலாம் என்று முடிவெடுத்தார். எனவே கையில் சொற்ப பகையுடன் வெளிநாடு சென்றார். இருந்த பணத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினார். இன்டர்நெட் மூலம் சுயதொழில் செய்ய உத்தேசித்திருந்தார். 12-13 வருடங்களுக்கு முன்னால் எந்த அளவுக்கும் இந்த இன்டர்நெட்டை உபயோகிக்கும் அன்லிமிட்டெட் பிளான்ஸ் எதுவும் கிடையாது, கட்டணம் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். இவரோ முழு நேரமும் இன்டர்நெட்டில் இருக்க விரும்பினார். அதற்கே மாதம் $300-400 செலவாகும். அவ்வளவு செலவு செய்ய அப்போது விருப்பமும் இல்லை, வசதியும் இல்லை. ஆன்மீக வழி என்னவென்று பார்த்தார். செயல் சிறியதாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவற்றை பழுதில்லாமல் செய்துவிட்டு இருப்பவற்றை முறைப்படி உபயோகித்தால் அடுத்து நடப்பது இறைவனின் செயலாக இருக்கும் என்று தோன்றியது. அவர் வசித்து வந்த நாட்டில் 4-5 இன்டர்நெட் கம்பெனிகள் இருந்தன. ஒவ்வொரு கம்பெனியும் மாதம் 5 மணி நேரம் இலவசமாக இன்டர்நெட் உபயோகிக்கலாம், அதற்கு மேலே போனால் பணம் கட்ட வேண்டும் என்ற திட்டங்கள் வைத்திருந்தன. எனவே இலவசமாக இணைப்பு கொடுத்த எல்லா கம்பெனிகளிலும் பெயரை பதிவு செய்து கொண்டார். இலவசமாக வழங்கப்பட்ட நேரத்தை சரியானபடி திட்டமிட்டு 1 நிமிடம் கூட வீணாகாமல் உபயோகித்தார். 1-2 மாதங்கள் சென்றன. அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. வீட்டிலிருந்து சுயதொழில் செய்யும் தனிநபர்கள் 24 மணி நேரமும் இலவசமாக இன்டர்நெட் உபயோகிக்கலாம், கட்டணம் எதுவும் தர தேவையில்லை என்பதே அத்திட்டம். இதன் மூலம் நாட்டில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சுயதொழில் வளர்ச்சியும் உருவாகும் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. இதனால் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பலனடைந்தனர். அந்த நாட்டை விட்டு வெளிவரவரை இவர் இன்டர்நெட்டை இலவசமாகத்தான் உபயோகித்தார். இளம்பெண் ஒருவருக்கு சிறு வயது முதல் தலைமுடி கொட்டும் பிரச்சனை இருந்தது. 6 வயதாகும் போதே புருவங்களில் முடி கொட்ட ஆரம்பித்து பின் தலை முழுவதும் கொட்டிவிட்டது. எந்த மருத்துவரின் திறமையாலும் எந்த மருந்தின் வீரியத்தாலும் அந்த பிரச்சனையை வெல்ல முடியவில்லை. இயற்கை குந்தல் அழகை இழந்த அப்பெண் செயற்கை குந்தலை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டார். பூச்சூட வழியின்றி மனம் நொந்தார். திருமண வயது வந்தது. குடும்பம் வசதி குறைவானது. படிப்போ அதிகமில்லை. அனைத்தும் இருக்கும் பெண்களுக்கே நல்லவரன் மனதிற்கு உகந்த வரன் அமைவது சிரமமான காலத்தில் தலைமுடி உதிர்ந்த பெண்ணுக்கு திருமணமாவது சிரமம் என்று அவளுடைய பெற்றோரை நினைத்தனர். மற்றவர்களும் அப்படியே பேசினர். வரன் தேடக்கூட தயங்கினர். மனம் தளர்ந்து போன பெண் ஒரு நாள் அன்னையை பற்றி கேள்விப்பட்டார். என் திருமணத்தை என்னுள் இருக்கும் அன்னை நடத்தட்டும், என் திருமணத்தை பிறர் நிர்ணயிக்க முடியாது என்று ஆழமாக நம்ப ஆரம்பித்தார். சில தினங்கள் கழித்து குடும்ப நண்பர் மூலம் ஒரு மாப்பிளை வந்தார். அவரிடம் பெண் வீட்டார் பிரச்சனையை பற்றி கூற ஆரம்பிக்கும் போது அதை அவர் காது கொடுத்து கேட்க மறுத்தார். நான் எல்லாவற்றையும் ஏற்கனவே கேள்விப்பட்டு விட்டேன். நான் பெண்ணை அவள் பண்புகளுக்காக மட்டுமே மதிப்பவன். உங்கள் பெண்ணை மணந்து கொள்கிறேன். உங்கள் குடும்பத்திற்கு ஆண் வாரிசாக இருந்து பிற பெண்களுக்கும் திருமணம் நடத்துவேன் என்றார். திருமணத்திற்கு பின் பெண் செயற்கை கூந்தல் வைக்க வேண்டியதில்லை என்று கூறினார். இன்று வரை மகிழ்ச்சியாக செழிப்பாக அவர்கள் வாழ்கிறார்கள். ஜடமான உடலுக்கு உபாதை வரும்போது அன்னையை அழைத்தால் பிரச்சனை தீர்கிறது. உடல் ஜடம் சில சமயங்களில் மனித மனம் தீர்க்க முடியலாம் என்று நம்ப முடியாத அளவிற்கு உடலின் பகுதி பழுதுபட்டு விட்டாலும் அன்னையை அழைத்தால் மனநிறைவான பலனை அன்னை தருகிறார். ஜடத்திற்கு ஜீவன் உண்டு என்பதை பல நிகழ்ச்சிகள் மூலம் தெரிந்து கொண்டோம். நம் காதில் விழுந்த கருத்துக்கள் உண்மையானவையா கற்பனையானவையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சொந்த அனுபவமே ஆன்மீக விளக்கம் என்பதால் காதில் விழுந்த கருத்துக்களை நடைமுறையில் பயன்படுத்தி பார்த்தால் உண்மை விளங்கும். ஜடம் என்பது நாம் இதுவரை புரிந்து கொள்ளாத ஜீவனுள்ள பிரம்மம்தான் என்பது தெளிவாக புரியும். நம்மை சுற்றி இருக்கும் அத்தனை பொருட்களையும் ஜீவனுள்ள பிரம்மமாக அன்னையாக கருதுவோம் என்ற எண்ணத்தோடு விடை பெறுகிறேன். வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். லைஃப் வாழ்வுங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், வாழ்க்கைங்கிறது வந்து நாம வாழ்வுன்னு புரிஞ்சுட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ங்கிறத ஜடம் மனது வாழ்வுங்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மிஸ்டர் கேரி அவர்களும் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களும் மிக முக்கியமான நல்ல விளக்கம் கிடைத்தது. நிறைய பேர் கேள்வியும் கேட்டார்கள். நல்ல ஒரு செஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பர்டிகுலரா எங்க சென்டர்ல வந்து கேரி பேசினது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் தேங்கிங் எவ்ரிபடி. அதாவது நீங்க எல்லாருமே அமைதி காத்து பொறுமை காத்து இதை கேட்டு இருந்த எல்லா அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம்.